ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அமிர்த பிந்து உபநிஷதம். இப்ப கடந்த வகுப்புகள்ல இந்த உபநிஷத்தினுடைய 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது கௌடபாதருடைய காரிகையிலிருந்து மனதை பற்றிய சில விஷயங்களையும் பார்த்தோம். இப்ப அப்படி பார்த்துட்டு வரும்போது பூர்வ பட்சியினுடைய கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த அவித்திய நிலையாகிய ஆள் உறக்க நிலையில மனம் ஒடுங்குவதற்கும் விழிப்பு நிலையில மனம் ஒடுங்குவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கேள்வியாக கேட்டான். அப்ப அதற்கு கௌடபாதர் வந்து ரெண்டுக்கு உண்டான புரிதலை புரிய வைத்தார். எப்படி புரிய வைத்தாருன்னு பார்த்தா, இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில வந்து மனம் அறியாமையில காரணத்தேகத்துல ஒடுங்கிறதுனால அந்த நிலையில அது தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதே மனம் விழிப்பு நிலையிலே தான் அடைந்த விவேகத்தினால்தான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்க மனம் வந்து விவேகம் அடைய வேண்டும் என்றால் அது இது போன்ற ஆன்ம ஞான விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு விசாரத்தின் வாயிலாகத்தான் விவேகத்தை அடைய முடியும். ஏன்னா அதைத்தான் இங்க சாஸ்திரம் வந்து சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லுது. அதாவது சிரவணம்னா இது மாதிரி சாஸ்திர விஷயங்களை கேட்டல், மனநம் என்றால் கேட்ட விஷயங்களை பற்றிய சிந்தித்தல், இது என்ன சொல்ல வராங்க, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு அதனுடைய சந்தேகங்களை எல்லாம் எழுப்பி அந்த சிந்தனைகள் வாயிலாக ஒரு தெளிவை அடைந்து விட வேண்டும். அதற்கான அஞ்ஞானங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களில தெளிவை உண்டாக்கி கொண்டு ஒரு நல்ல ஞானத்துல நம்ம நிலை நீட்டுறோம் என்றால் அதற்கு பெயர் நிதித்தியாசனம்னு பேர். பெற்ற ஞானத்திலே நிலை பெற்று நிற்கின்ற அந்த நிலைப்பாட்டிற்குத்தான் இங்க வந்து நிதித்தியாசனம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த ஆன்ம ஞான விஷயங்களை இது போன்ற விழிப்பு நிலையில் கேட்டு விவேகத்தை அடைவது ஒன்று மட்டும்தான் இங்கு மோட்சத்திற்கான பாதையாக காட்டப்படுது. வேறு எந்த வழியிலும் மோட்சத்தை அடைவது சாத்தியமில்லை என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அதே பூர்வ பட்சி வந்து அந்த சுசுப்தி ஆழ்ந்த உறக்க நிலைக்கும் சமாதிக்கும் உள்ள வேறுபாட்டையும் கேட்கிறான். எப்படி சமாதிக்கும் ஆழ்ந்த உறக்க நிலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அதை அவர் மீண்டும் சொல்றார். அவருடைய காரிகை 35 அதை சொல்றார். அதையும் பார்ப்போம். இப்ப ஆழ்ந்த உறக்கத்தில் மனமானது ஒடுங்கி இருக்கிறது, அறியாமை என்ற இருளினால் மூடப்பட்டிருக்கின்றது, ஞானத்தினால் ஒடுக்கப்பட்ட மனமானது உறங்குவதில்லை. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்றோம், ஞானத்தினால் ஒடுக்கப்பட்ட மனம்தான் உண்மையான மனோலயம். ஆழ்ந்த உறக்கத்திலே மனம் அடைகின்ற லயம் வந்து மனோலயம் கிடையாது, அது வந்து தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி இருக்கிற நிலை. அப்ப ஞானியின் இந்த மனமே பயமற்ற பிரம்மம்தான், ஞானம் என்கின்ற ஒளி வியாபித்து எப்பொழுதும் அவனிடத்தில் நிலை பெற்று நிற்கின்றது என்பதாக இந்த காரிகை 35 சுட்டி காட்டுகின்றது. அப்புறம் பிரம்மன் பிறப்பற்றது, உறக்கமற்றது, கனவுகள் இல்லாதது, விக்ஷேபம் இல்லாதது, இது நாம ரூபமுடைய ஜகத்தும் அல்ல, எப்பொழுதும் ஒளி வீசுகின்ற தத்துவம் அனைத்தையும் அறிந்தது, அனைத்துமாகவும் அறிவு ஸ்வரூபமாகவும் தனக்கு வேறாக எதுவும் இல்லாதது. ஞான நிஷ்டை அடைந்தவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. காரிகை 35. இப்ப இதை பற்றி பார்க்கும்போது பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்துல 5 வகையான பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணமான தடைகளை அவர் பட்டியலிட்டு இருந்தார். இதை வந்து நம்ம பதஞ்சலி யோக சூத்திரம் பார்க்கும்போது பார்த்தோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு 5 விதமான தடைகள் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவித்யா, அஸ்மிதா, பேராசை, வெறுப்பு, அபினிவேசம் என்ற 5 தடைகள். இப்ப இந்த அவித்யா அப்படின்னா, இரண்டற்றதும் சம்சாரத்திலிருந்து விடுவிப்பதும் அபயத்தை தருவதும் ஆனந்த சரூபமானதுமான பிரம்மத்தை அறியாமல் இருக்கின்ற அறியாமை நிலை, அதுதான் அவித்யா. அவித்யா என்றால் இங்கு அறியாமை என்று நம்ம பொதுவாக சொன்னாலும் அந்த ஏக இறைவனை, அந்த பிரம்மத்தை அறியாத அறியாமை நிலையைத்தான் இங்கு அவித்யா என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இரண்டாவதாக அஸ்மிதா அப்படின்னு சொன்னார் இல்லையா பதஞ்சலி யோக சூத்திரத்துல. அந்த அஸ்மிதா என்பது வந்து அகங்காரம், அதாவது மற்றவர்களை விட நம்முடைய மேன்மையில் ஒரு பெருமிதம் கொள்ளும் உணர்வு, தன்னுடைய சொந்த முக்கியத்துவத்தின் மிகைப்படுத்தப்பட்ட கருத்து, அதுதான் இங்க அகங்காரம் ஈகோ என்று சொல்லப்படுது. அதாவது தன்னை பற்றி ஒரு பெருமை பெருமிதம் அப்படி மனம் வந்து பாவித்துக் கொள்கிறது, அது அகங்காரமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக பேராசை, இன்பம் தருவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற போகப் பொருட்களை அடைய வேண்டும் என்கின்ற தீராத ஆசைதான் பேராசை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நான்காவதாக வெறுப்பு, அதாவது உலகத்தை பற்றிய ஒருவரின் கருத்து இந்த குணத்தால் எதிர்மறையாக பாதிக்கப்படுகிறது. அதாவது விருப்பு வெறுப்புகள் ஒருவரின் முந்தைய அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன, இந்த விருப்பு தேர்வுகள் தவறான முடிவை எடுப்பதற்கு வழிவகுக்கும், அது இறுதியில் பிரம்மத்தை அடைகின்ற திறனை பாதிக்கலாம், அதைத்தான் இந்த வெறுப்பு என்பதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம வெறுப்பு காட்டும் போது நாம் அடைய வேண்டிய அந்த இலக்கிற்கு அதுவே தடையாக மாறிவிடுகின்றது. ஐந்தாவதாக அபினிவேசம், இந்த அபினிவேசம்ங்கிற வார்த்தை வந்து தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வாழ்வதில் விருப்பம், அதுதான் அபினிவேசம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மரணமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனம் ஆசைப்படுகிறது, ஆனால் அப்படிப்பட்ட ஆசையை உள்வாங்குகின்ற மனம் வந்து எப்படி விரும்புது தெரியுமா, இந்த உடலோடே வாழ வேண்டும் என்று விரும்புது, அதான் அபினிவேசம் என்பது. ஏன்னா மரணமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த உண்மைத்தன்மையை உணராத மனம், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு என்ற விஷயங்களை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நாம் இந்த ஸ்தூல தேகத்திலேயே மரணம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இந்த உடம்போடே எப்பயுமே சாஸ்வதமா இருந்துட்டோம் அப்படின்னா ஜாலியா எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம், சுகபோகமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் வருகின்ற இந்த உடலுக்கு அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு நிலையில பரிமாணம் செய்து அந்த கடைசியா முதுமையில வந்த பிறகு அது போய்தான் தீரும். அப்ப அதனால இந்த வாழ்வதில் விருப்பம் தான் இங்க மிகப்பெரிய அபினிவேசம் என்ற ஒரு தடையாக பார்க்கப்படுகிறது. அதாவது அது மரண பயம் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை. இந்த மேற்கண்ட ஐந்து தடைகளில் ஒன்றான அபினிவேசம் என்பது பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக பார்க்கப்படுகிறது. இந்த மரண பயம் தான் மிகப்பெரிய தடையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த அபினிவேசம் என்ற சொல் மரண பயம் என்று நேரடியான அர்த்தமாக இருந்தாலும் பல யோகிகள் இதற்கு பொதுவான பயம் மற்றும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய பதட்டம் என்று கூறுகின்றார்கள். தியானம் மற்றும் பிராணாயாம சுவாச பயிற்சிகள் மூலம் அல்லது யோக பயிற்சிகள் மூலம் இந்த அபினிவேசம் என்ற மரண பயத்தை கடப்பதற்கான வழிமுறைகளாக கையாளுகின்றார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் யோக சூத்திரம் வந்து அதிகமாக எல்லோராலும் விரும்பப்படுகிறது. ஏன்னா அந்த மூச்சு பயிற்சிகள் ஞான பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நீண்ட நாட்கள் வாழலாம், இந்த உடம்போடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை மனதிற்கு மிகப்பெரிய ஆசை, அது அபினிவேசம் என்பதாக பார்க்கப்படுது. அப்போ அதே யோக சூத்திரத்தின்படி அந்த அபினிவேசம் போன்ற தடையை கடப்பதற்கான நான்கு நிலைகளும் கூறப்பட்டிருக்கின்றன, அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா இங்க வந்து மரண பயம் ஏன் வருது, அந்த மரண பயத்திலிருந்து நம்ம விடுவிக்கணும்னா என்ன பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதுதான் மனம் இன்னும் ஒரு உயர் பரிமாண நிலைக்கு போக முடியும். அப்ப அந்த நான்கு பாதைகள், தடைகளை கடப்பதற்கான நான்கு நிலைகள், அது என்ன சொல்லுது அப்படின்னா, உதரம், விச்சின்ன, தனு, பர்சுப்தா அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தையில பேசப்படுது. நான்கு விதமான வார்த்தைகள் அது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கு. அப்ப உதரம் அப்படின்னா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை, விச்சின்னா அப்படின்னா பிரிக்கப்பட்ட நிலை, தனுன்னா தனிந்த நிலை, பர்சுப்தான்னா செயலற்ற நிலை. அப்போ இந்த மேற்கண்ட ஐந்து தடைகளை பார்த்தோம், அதுல மிக முக்கிய தடையாக அபினிவேசம், இந்த மரணம் என்கிற ஒரு பயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மரண பயத்திலிருந்து விடுவிப்பதற்கான நான்கு விதமான தடைகளை கடக்கும் நிலைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை, பிரிக்கப்பட்ட நிலை, தனிந்த நிலை, செயலற்ற நிலை என்ற ஒவ்வொரு தடைகள் எழும்போதும் அவற்றை கவனத்துடன் கவனிப்பதன் மூலம் செயல்முறை தொடங்குகின்றது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில இங்க பூர்வ பட்சி ஒரு கேள்வி கேட்கிறான், இப்ப பிரம்மம் ஸ்ருதி அல்லது குருவால் கற்பிக்கப்படுவதற்கு முன்பு அது உணரப்படாதது என்றும் கற்பித்த பிறகு உணரப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அப்ப இதனால் பிரம்மம் வந்து புலன்கள் மற்றும் உணர்தலுக்கு உட்பட்டதாக அல்லவா இருக்கிறது என்பதாக ஒரு கேள்வியை பூர்வ பட்சி எழுப்புகிறான். ஏன்னா அவனுடைய கேள்வி என்ன, பிரம்மம் வந்து புலன்களால் உணரப்பட முடியாதது தானே நம்ம படிச்சிருக்கிறோம், அப்ப அப்படிப்பட்டதான ஸ்ருதியும் சொல்லுது, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளலாம், பிரம்மத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அப்ப இந்த பாடத்தை கற்பிக்கும் போது இந்த பாடம் புலன்கள் வழியாகத்தானே புரிய வருது, மனம் என்ற ஒரு விஷயத்தின் மூலமா புரியுது, கண்கள் என்ற ஒரு விஷயத்தின் மூலமாக கற்கின்றது பார்க்கின்றது, இப்படி புலன்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தானே இந்த வேதத்தை இந்த ஸ்ருதியை நான் கற்று முடிக்கிறேன். அப்படி கற்பித்த பிறகு அந்த பிரம்மம் உணரப்படுவதாக கூறப்படுவது, அப்ப இந்த பிரம்மம் என்பது புலன்கள் மற்றும் உணர்தலுக்கு உட்பட்டதாக வல்லவா இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியை அவன் எழுப்புறான். அதற்கு குரு பதில் சொல்றார், அப்படி கிடையாது, ஏனென்றால் உணர்தல் உணராதது ஆகிய இரண்டும் பகல் இரவு போன்றது, உண்மையில் இரவும் இல்லை பகலும் இல்லை, இவை இரண்டும் வெறும் கற்பனையாகும். சூரியன் மறைவதும் உதிப்பது என்பதும் மாயையின் எண்ணத்தில் பிறந்தவைகள். ஏன்னா இது வந்து மனம்தான் அந்த மாதிரி சூரியன் உதிக்கிறது சூரியன் மறைகிறது என்பதாக கற்பித்துக் கொள்கிறது. சூரியன் மறைவதும் இல்லை உதிப்பதும் இல்லை, அது அதன் போக்கில் இருக்கிறது. ஆனா நம்ம அறிவியல் படி என்ன புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம், பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால் தான் இந்த இரவும் பகலும் உண்டாகின்றது என்ற நிலைப்பாட்டில் நம்ம புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க உண்மையில் அந்த இரவும் இல்லை பகலும் இல்லை என்ற உண்மையை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதுபோல பிரம்ம விஷயத்திலும் உணர்வது உணராதது என்பதெல்லாம் உபாதியின் காரணமாக தோன்றுகின்ற கற்பனையாகும் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இங்க வந்து நம்ம எப்படி இதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இங்க குரு நமக்கு விளக்குவது எப்படின்னா, இப்ப இந்த இரவு பகல் என்பது சூரியன் வந்து போவதனால் உண்டாவது கிடையாது, சூரியன் எப்பொழுதும் போல இருக்கிறது, அது சுயம்பிரகாச ஒளியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப எப்பொழுதுமே அங்க ஒளி வெள்ளம் இருக்கிறது, அங்க இரவே கிடையாது, அங்க இருளுங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லை சூரியன் இடத்திலே. ஆனாலும் இருள் வருது அப்படின்னா இந்த பூமி சுற்றுவதனால அந்த பூமியினுடைய ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நாம் வந்து மறுபக்கத்துல போகும்போது அங்க சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியாதனால இருள் உண்டாகி விடுவது. அப்ப அதனால இருள் ஆகி விட்டது, இருண்டு விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம், இரவு வந்து விட்டதுன்னு சொல்றோம். அப்ப இது வந்து நம்முடைய அஜ்ஞானம் தானே, ஏன்னா இருள் அந்த இரவு என்பது உண்மையில் இல்லை, பூமி சுத்துவதனால் உண்டாவது போல இங்கு உபாதையினால் இது தோன்றுகின்ற கற்பனை என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். உபாதினா இப்ப இந்த உடல்னால இந்த கற்பனை உண்டாகிறது, இந்த உடல் எடுத்துக்கொண்டு வந்ததுனால தான் இப்ப இந்த மாதிரி உணர்தல் உணராததுங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம போறோம், இந்த உடல்ல சார்ந்து நம்ம அதை சிந்திக்கிறோம், இந்த உடல் மூலமா நான் இதை உணர்றேன் அதனால இது இருக்கு, உடல் மூலமா இதை உணர முடியவில்லை அதனால இதை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனதில் கற்பித்துக் கொள்ளுகின்ற கற்பனையை இங்கு சுட்டி காட்டி, இதெல்லாம் உபாதியின் காரணமாக தோன்றுகின்ற கற்பனையாகும், பிரம்மம் எப்பொழுதும் என்றென்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. சூரியனை போல பிரம்மம் வந்து எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, அது எப்பொழுதும் உணரப்படக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆனா அதை உணர முடியலன்னு சொல்றது காரணம் என்ன, நம்ம உடல்ல இருந்து கொண்டு அதை ஆராய்ச்சி பண்றதுனால உணர முடியல. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே உடல் சார்ந்துதான் இருக்கிறோம், இந்த உடல்ல ஒரு விஷயத்தை நமக்கு அனுபவமானதான் அதை நம்ம நம்புறோம், உடலுக்கு அனுபவமற்ற புலன்களுக்கு அனுபவமற்ற விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா. அப்ப அந்த அடிப்படையில இங்க இதை சுட்டி காட்டுகின்றார்கள். அப்புறம் மேலும் அவித்யா அல்லது அறியாமை இயல்புடைய தமஸ்தான் பிரம்மன் நமக்கு எப்போதும் பிரகாசமாக இல்லாததற்கு காரணமாகும் என்பதாகவும் கூறப்படுகிறது. தமஸ்னா இருள் தான், அதாவது மனதனுடைய அஞ்ஞான இருள் அறியாமை இருள் தான் பிரம்மத்தை அறிய முடியாததற்கு காரணமாக இருக்கின்றது. அப்ப அதனால இப்ப நம்ம என்ன இங்க இந்த பாடத்திட்டத்தின் மூலமா புரிந்து கொள்ளணும்னா, அந்த மனதனுடைய அறியாமை இருள் நீங்கி அந்த அறிவு வெளிச்சம் உண்டானால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பிரம்மத்தை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னா, இது மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டு பலவேறு குழப்பங்களுக்கு உட்பட்டு கொண்டு எதையாவது சிந்தித்து கொண்டே தான் இருக்கும். அப்ப பிரம்மத்தின் நிலைப்பாட்டில் தமசுடன் எந்த தொடர்பும் இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் வந்து ஒரு சுய பிரகாச அறிவு, சுய ஒளி பொருந்திய ஒரு தூய அறிவு. அந்த அறிவினிடத்திலே அந்த இருள் என்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது. எப்படி சூரியனிடத்திலே வந்து இருள் என்ற ஒரு விஷயத்திற்கு இடமே கிடையாதோ, அது போல பிரம்மத்தினிடத்திலே அந்த இருளுக்கு இடமே கிடையாது, தமசுக்கு இடமே கிடையாது. மேலும் பிரம்மம் என்பது நித்தியமான எப்போதும் பிரகாசிக்கும் உணர்வாகும். இதே காரணத்தினால் பிரம்மன் அனைத்துமாகவும் அனைத்தும் அறிந்ததாகவும் இருக்கிறது. மன தூய்மை அடைந்து அதனால் பிரம்ம நிலையை அடைந்த ஞானிக்கு எந்த செயலும் செய்ய தேவையில்லை. நிர்குண பிரம்மத்தை அடைந்தவன் முறையான வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நியதி கிடையவே கிடையாது. ஆத்மாவை உணராதவர்கள் மட்டும்தான் சமாதி மற்றும் பிற வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டு வர வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இதன் மூலம் தனக்கு வெளியே இருப்பதாக இறைவனை இருமைகளில் அணுகும் போது, ஏன்னா இப்போ இந்த பாடத்திட்டங்களை படிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஆன்மணியான பாடத்திட்டங்களுக்கு வராதவர்கள், இந்த உலகில் விவகாரங்களில் இருக்கின்றவர்கள் எல்லாம் எதுல இருக்காங்க, சரியை கிரியையில இருக்காங்க, பக்தியிலையும் ஏதாவது பூஜைகள் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆத்மாவை உணரவில்லை. அப்படி ஆத்மாவை உணர முடியாதவர்கள் தான் இது மாதிரி வழிபாட்டு முறைகளில் இருக்கணும், வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டு வர வேண்டும். இறைவனை இருமையில் அணுகும் போது அதை சகுண பிரம்ம உபாசனையாகவும் பூஜிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு மனம் இன்னும் பக்குவம் ஆகணும். அப்ப அந்த பக்குவத்திற்கான பாதை தான் அந்த சகுண பிரம்ம உபாசனை. பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே மனப்பக்குவத்திற்கான படிநிலைகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதனால அதை சுட்டி காட்டுகிறார். அதாவது அந்த பாதையில் இருக்கிறவர்கள் இருக்கட்டும், அவர்கள் வந்து ஆன்மாவை உணர முடியாதவர்கள், அவர்கள் மனப்பக்குவம் அடைந்த பிறகு அந்த ஆன்மாவை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வருவார்கள், அது அப்போது பார்த்துக் கொள்ளலாம். இப்ப அவர்கள் செய்ய வேண்டிய செயலை செய்து கொண்டிருக்கட்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரம்மம் என்றும் இருப்பதாகவும் தூய்மையாகவும் உணர்வு மயமாகவும் எதை சாராததாகவும் இருந்தாலும் அத்தகைய பிரம்மத்தை அடைந்து ஜீவன் முக்தி அடைந்த ஞானிக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மன தூய்மையுடன் இருக்கும் ஞானியே பிரம்மமாக இருக்கின்றார். அத்தகைய ஞானியின் லட்சணத்தை பற்றி ஆச்சாரியர் விவரிக்கின்றார். அப்ப இங்க வந்து அந்த ஞானி தன்னை தான் உணர்ந்து தன்மயமான பிறகு, அதாவது ஒரு ஜீவன் முக்த நிலைக்கு வந்து விட்டான், அவனுக்கு ஆன்ம உணர்வு உண்டாகிவிட்டது, தன்னை தான் உணர்ந்து விட்டான். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தனுக்கு தகுதி என்ன, அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றான், ஜீவன் முக்தனுடைய லட்சணம் என்ன என்பதாக இங்கு அதே கௌடபாதர் ஆச்சாரியர் விவரிக்கின்றார். அது என்ன சொல்றாருன்னா, ஞான நிஷ்டை அடைந்த ஜீவன் முக்தன், அதாவது ஆன்ம ஞானி, எதிலும் அபிமானமற்றவனாக இருப்பதால் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. புலன்கள், வாக்கு, கரணம், அந்த கரணம் போன்றவைகள் இல்லாதவன், எப்பொழுதும் முழுமையான அமைதி வடிவுடையவன், எப்பொழுதும் அறிவு ஒளி வீசிக்கொண்டிருப்பவன், அறிவு ஸ்வரூபமாகவே இருப்பவன், ஜீவனும் ஜீவனுடைய உபாதிகளும் எதில் வேற்றுமையின்றி கலந்திருக்கின்றதோ அதுவே உண்மையான பிரம்ம நிலை. ஞானி மாற்றங்கள் எதுவும் இல்லாதவன், பயமற்ற நிலையில் இருப்பவன். இது வந்து காரிகை 37, கௌடபாதருடைய காரிகை 37ல் ஜீவன் முக்தனுடைய லட்சணம் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப ஒரு ஜீவன் முக்தன் என்பவன் எப்படி இருப்பான், எதிலும் அபிமானமற்றவனாக இருப்பதனால அவன் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. மேலும் அவன் இந்த புலன்கள் மூலமாகவோ வாக்கின் மூலமாகவோ புற கரணங்கள் மூலமாகவோ அந்த கரணங்கள் மூலமாகவோ பாதிக்கப்படுவதும் இல்லை, அவைகள் அவனிடத்தில் இருந்தும் இல்லாதவனாகத்தான் இருக்கின்றான். ஏன்னா அவன் அந்த உடலுக்குள்ளேயே இல்லை. ஜீவன் முக்தனுடைய நிலைப்பாடு என்னன்னா, உடல் கடந்த உணர்வு நிலையில் இருக்கிறான், அந்த தூய அறிவாக மாறிவிட்டான். அப்ப அப்படி இருக்கின்ற அவனுடைய நிலைப்பாடு எப்பொழுதும் முழுமையான அமைதி மட்டுமே. அப்ப அமைதி வடிவுடையவன் எப்பொழுதும் அறிவு ஒளி வீசிக்கொண்டிருப்பவன், அவன் அறிவு ஸ்வரூபமாகவே இருக்கின்றான். அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும், இந்த ஜீவனும் ஜீவனுடைய உபாதிகளும் எதில் வேற்றுமையின்றி கலந்திருக்கின்றதோ அதுவே பிரம்ம நிலை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஜீவன் ஜீவனுடைய உபாதி அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம இங்க என்ன புரிந்து கொள்றோம், இந்த ஜீவன் தானே மனம், அப்ப மனம் தானே இந்த அறியப்படும் பொருள்களையும் அறிந்து கொள்கிறது. அப்ப இந்த அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருட்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டுகளை நம்ம திருப்பி போனோம்னா, அறிவு தான் இங்க ஆன்மா பிரம்மம், அறிபவன் தான் இங்க மனம் அல்லது ஜீவன், அறியப்படும் பொருட்கள் தான் அந்த ஜீவனால் உண்டாக்கப்பட்ட உபாதிகள். அப்ப இங்க அறிவு எதை வெளிப்படுத்துகிறது? அறிபவனையும் அறியப்படும் பொருட்களையும் வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க அறிபவனும் அறியப்படும் பொருட்களும் இருக்கின்றன. அப்ப அறிபவனாகிய ஜீவனும் அறியப்படும் பொருட்களாகிய ஜீவனுடைய உபாதிகளும் எதில் வேற்றுமையின்றி கலந்திருக்கின்றதோ, எதில் வேற்றுமையின்றி, அந்த அறிவில் வேற்றுமையின்றி கலந்திருந்தால் அதுதான் பிரம்ம நிலை என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அதை புரிந்துக்கணும். இங்க வந்து திருப்பட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அறிவு அறிபவன் அறியப்படும் பொருள்ல அறிவு தான் அந்த தூய அறிவாகிய ஆன்மா, அறிபவன் தான் இங்க மனசு, அறியப்படும் பொருள்கள் தான் மனதினால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம். அப்ப இங்க இந்த பிரபஞ்சமும் மனசோ அறிவின் அதிஷ்டானத்திலே, ஆன்மாவின் அதிஷ்டானத்திலே நிலை பெற்றிருக்கின்றது, அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் வேற்றுமை கிடையாது, ஏன்னா அந்த அதிஷ்டானத்தில் தான் இதெல்லாம் காட்சியாகுது, தொடர்பில் இருக்கிறது. அப்ப அந்த நிலையில வேற்றுமை வரக்கூடாது. உண்மையான ஞானிக்கு அந்த தூய அறிவிலும் அந்த அறிவின் வெளிப்பாடாகிய மனதிலும் இந்த உலகத்திலும் வேற்றுமைகள் வரக்கூடாது. அந்த நிலையை உணர்ந்தவன் பிரம்ம ஞானி, அவன் தான் பிரம்ம நிலையை அடைந்திருக்கின்றான். அவன் எதிலும் மாற்றங்கள் இல்லாதவன், அத்தகைய ஞானி மாற்றங்கள் எதுவும் இல்லாதவன், பயமற்ற நிலையில் இருப்பவன் என்பதாக இந்த காரிகை 37 சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் என்ன சொல்லுது, அத்தகைய ஞானிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை. அது ஏன் என்று மீண்டும் விளக்கப்படுகிறது. ஒரு ஞானி இந்த நிலையை அடைந்து விட்டான், அறிவு அறிபவன் அறியப்படும் பொருளாகிய திருப்பட்டிக்குள்ள போய் தன்னை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டவன் இந்த மனமும் மனதின் படைப்பாக இந்த பிரபஞ்சமும் தனக்கு வேறாக இல்லை என்ற உணர்தலில் ஒரு பிரம்ம ஞானியாகி நிற்கின்றான். அப்படிப்பட்ட ஞானிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை. அது ஏன் என்று இதில் விளக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக நம்முடைய செயல்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது செயல் எப்படின்னா, எதையாவது அடைதல், சேர்த்து கொள்ளுதல், எடுத்துக்கொள்ளுதல், இது மாதிரி தேவைகள் காரணமாக செயல்கள் இருக்கின்றன. இரண்டாவது தனக்கு எதுவுமே வேண்டாம், விளக்குதல் நீக்குதல் போன்றவை. அப்ப இரண்டு விதமான செயல் விளைவுகள் நம்மிடத்தில் இருக்கிறது. பொதுவாக தேவைக்காக ஓடுகின்றவர்கள், எதுவும் தேவையில்லை என்று விட்டு விடுபவர். அப்ப இந்த இரண்டு செயல் நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டில் ஒன்றில் தான் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் அடங்கி இருக்கின்றது. அப்ப நம்முடைய அபிமானம் இந்திரியங்கள் அந்த கரணத்தில் இருக்கும் வரை நம்மை செயலில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இங்க வந்து செயல் ஏன் உண்டாகுது அப்படின்னா, நம்முடைய அபிமானம் வந்து இந்த புலன்கள் சார்ந்து இந்திரியங்களில் சிக்கி கொண்டிருக்கின்ற வரைக்கும், மனம் புத்தி போன்ற அந்த கரணங்களில் சிக்கி கொண்டிருக்கின்ற வரைக்கும் நம்மை செயலில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் ஞானிக்கு இவைகளிடத்தில் உள்ள அபிமானம் நீங்க பெற்றவனாக இருக்கின்றான், பிரம்மனாகவே இருக்கின்றான். எனவே அவன் செயல்கள் எதுவும் செய்ய தேவையில்லாத நிலையில் இருக்கின்றான். பிரம்மனிடத்தில் எதையும் சேர்க்க தேவையில்லை, நீக்கவும் தேவையில்லை. எனவே பிரம்மனாகவே இருக்கும் அவன் செயல்கள் எதுவும் செய்ய வேண்டி இல்லாதவனாக இருக்கின்றான். காரிகை 38. அப்ப கௌடபாதருடைய காரிகையில ஒரு ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை சொல்லி அந்த ஜீவன் முக்தனுடைய செயலில் செயலற்ற தன்மையை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா அவன் உடல்ல இல்லை, அவன் உணர்வுல இருக்கிறான், தூய அறிவாக மாறிவிட்டான். அப்படி தூய அறிவாக மாறிவிட்டவன் இடத்துல இருக்கக்கூடிய புரிதல் என்னவா இருக்குது, தனித்த உடலில் அவன் இல்லை, அந்த அறிவுமயமா மாறிட்டான். ஆனா மனம் என்று ஒன்று வெளிப்பட்டு இருக்கிறது இல்லையா, அறிபவன் ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அந்த அறிபவன் அவன் எப்படி பார்க்கறான், சமஷ்டி மனமாக பார்க்கிறான். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம கிட்ட நம்ம எங்க தவறு செய்வோம் பெரும்பாலும் நம்ம அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த அறிவாக மாறிவிட்டேன்னு ஒரு பிரம்மஞானி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய மனதின் மூலமாக சில செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது அவன் என்ன நினைச்சுக்கிறான், இது என்னுடைய மன செயல்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறானா, அப்படி புரிந்து கொள்கிறானா அப்படின்னா, இப்படி கற்பனையில வாழுகின்றவர்கள் தான் அப்படி புரிந்து கொள்கிறார்கள். அதாவது நான் வந்து அந்த தூய அறிவா மாறிட்டேன், இனிமேல் இதெல்லாம் என்னுடைய மனதிலிருந்து வெளிப்படுவதெல்லாம் என்னுடைய செயலா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறான். ஆனா இங்க என்ன சொல்ல வருது சாஸ்திரம் அப்படின்னா, வியஷ்டி மனம் சமஷ்டி மனம் ரெண்டு விஷயத்த பேசுது இல்லையா. இப்ப விஎஸ்டி சமஷ்டிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இப்ப விஎஸ்டினா தனித்த விஷயமாக பார்க்கணும், சமஷ்டினா ஒட்டுமொத்த விஷயமாக பார்க்கணும். அதாவது விஎஸ்டினா ஒரே ஒரு தென்னை மரம், சமஷ்டினா பல தென்னை மரங்கள் சேர்ந்த ஒரு தோப்பு, அப்படி புரிந்து கொள்ளணும். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க விஎஸ்டி மனம் என்றால் தனித்த மனம், தன்னுடைய தனித்த மனம். சமஷ்டி மனம் என்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம். அப்ப இங்க ஒரு ஞானி வந்து தன்னுடைய புரிதல்குள்ள வந்துட்டான், தான் தூய அறிவு என்பதை தெரிந்து கொண்டான். அந்த புரிதலினால அந்த தெளிவுனால அவன் என்ன ஆயிட்டான், தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டான். நான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல அப்படின்னு எல்லா தத்துவங்களையும் நீக்கி விட்டான். நம்ம 24 தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நீக்கிட்டு அவன் தூய அறிவாக மாறிவிட்டான். ஒரே ஒரு தத்துவம் ஆன்ம தத்துவத்துல நிக்கிறான். அதனாலதான் அவன் ஆன்ம ஞானின்னு சொல்றோம். அப்ப அவன் அந்த மாதிரி ஆன்ம ஞானியா ஆன்ம தத்துவத்துல நிக்கிறான். அப்படி நிற்கின்ற ஞானி ஜீவன் முக்தனுக்கு இந்த உலகம் எப்படி தெரியும் தெரியுமா, சமஷ்டி மனமாக தெரியும். எல்லாமே என்னுடைய மனசுதான், இங்க எல்லாமே என்னால் வியாபிக்கப்பட்டு விரிந்து கொண்டிருக்கின்றன. இன்ஃபினிட்டி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது, எல்லாம் அதனுடைய செயலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி விரிந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் அறிபவனாக இருக்கின்றது, அனைத்து விஷயங்களும் அறிபவனாக செயல் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அறிபவனாகி அந்த மனமே சமஷ்டி மனமே அறியப்படும் பொருள்களாகவும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நம்ம எதை பார்க்கிறோம் கேட்கிறோம் உணர்றோம் அப்படிங்கிற எத்தனை விஷயங்கள் வேணா எடுத்துக்கல, புலன்கள் அடிப்படையிலே கூட வச்சுக்கலாம், அத்தனை விஷயங்களும் அந்த மனதிற்கு தெரியுதுன்னா அந்த அறிபவன் தான் அத்தனை அறியப்படும் பொருள்களையும் அனுபவிக்கிறான். ஏன்னா மனதின் மூலமா அனுபவமாக்குறான். ஆனா இந்த அனுபவம் அனைத்துமே இந்த ஜீவன் முக்தனாகிய அறிவாகிய ஞானியினுடைய அதிஷ்டானத்துல இருப்பதனால அவன் அதை அலட்டிக்கிறதே கிடையாது. ஏன் அலட்டிக்கிறது இல்லைன்னா அவன் தனித்து இல்லை, தான் தான் இதை செய்யறேங்கிற அந்த அகங்காரத்தை அவன் இழந்து விட்டான். அப்படி இழந்ததுனால அவன் தன்மயமான அந்த தூய அறிவாக மாறிவிட்டதுனால சாட்சியா மாறிட்டான். அவ்வளவுதான், இந்த உலகம் அதனுடைய இயக்கத்துல இருந்துட்டு இருக்கோம், அதனுடைய காரியம் நடந்துட்டு இருக்கோம், இவன் செயலற்ற நிலையில் இந்த உலகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கான். இதுதான் அந்த ஜீவன் முக்தனுடைய லட்சம். இந்த நிலைக்கு வர்றதுதான் உண்மையான நிலைப்பாடு. இந்த உலகம் அதனுடைய போக்கள் இயங்கிட்டு இருக்குதுன்னு பாக்குறான். இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், அப்ப நான் செயல் செய்து கொண்டிருக்கின்றனே, நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், டாய்லெட் போறேன், அன்றாட கடமைகள் செய்யறேன், அப்ப இது என்னை பாதிக்காதா அப்படின்னா, அங்க நம்ம தனித்த உடல் அபிமானம் இருக்கிறதுனால பாதிக்குது. புரியலையில்ல, நமக்கு பாடத்திட்டம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளவு டீப்பா சொல்லி கொடுக்குது, நீ தனித்த உடல் அல்ல மனம் அல்ல, இந்த ஹோல் யூனிவர்சல் மைண்டா நீ மாறிட்டேன்னு சொல்லுது, நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அப்புறம் ஹோல் யூனிவர்சல் பாடியா நீ மாறிட்டேன்னு சொல்லுது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம தனி பாடியே அபிமானிக்கிறோம், தனி மைண்டையே அபிமானிக்கிறோம். அதனால இதை நான் செய்யறேனே, அதனால எனக்கு பாதிக்குமா, நான் இப்படி உட்காந்துருக்கிறேன், அப்படி நின்றுட்டு இருக்கிறேன், அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்ப இதெல்லாம் என்னுடைய பயிற்சி முறையில வருது அப்படின்லாம் மனசு கற்பனை பண்ணது இல்லையா. இதெல்லாம் மனதனுடைய அஜ்ஞானம். இந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் அவன் ஆன்ம ஞானி ஆக முடியாது, ஏன்னா புரிதல் இல்லை. இல்ல, இன்னும் தனித்துவமான மனதின் மேல அபிமானம், தனித்துவமான உடலின் மீது அபிமானம், அப்ப இந்த செயலை நான் செய்கிறேங்கிற பற்று அல்லது பயம், இதை நான் செய்கிறேன் இதனால எனக்கு பாதிப்பு வந்துருமா, பாவ புண்ணியம் வந்துருமா அப்படிங்கிறது. அப்போ இந்த பாடத்திட்டம் புரியாததுனால இந்த குழப்பங்கள் எல்லாம் வருது. அப்ப அதனால இங்க சமஷ்டி வியஷ்டி தத்துவத்துல பார்க்கும்போது தூய அறிவாக மாறிய ஞானி தன்னுடைய தனித்த உடலை அபிமானிப்பது கிடையாது, ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக மட்டும்தான் மாறிவிடுகிறான். அப்ப அங்க ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துடுறான். அந்த ஈஸ்வர செயலாகிய பிரபஞ்ச மனம் அது இயக்கத்தில் இருக்கத்தான் செய்யும், அதை நிறுத்த முடியாது. ஏன்னா பிரம்மத்தினுடைய நிழல் அது, பிரம்மம் இருந்தா பிரம்மத்தினுடைய சக்தி வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும், அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க அதுல போய் என்ன மாடிஃபை பண்ண முடியும், அது இயற்கையை தானா நடந்துட்டு இருக்குது, எந்தெந்த காரியத்தை அதை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இந்த உடனே அதுக்குண்டான காரியத்தை செய்கிறது என்பதாக சாட்சியாக தான் வந்த உடலில் முதல் கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்த உடம்பும் என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது வேடிக்கை பார்ப்பான், தன்னுடைய காரியமாக அதை பார்க்க மாட்டான். இந்த புரிதல் மனதில் நல்லா வச்சுக்கோங்க. இந்த பாடத்திட்டத்துல வரும்போது இங்க அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். நான் செய்கிறேனா இல்லது இந்த யூனிவர்சல் செய்தா அப்படிங்கிற புரிதல் நம்ம கிட்ட வந்தா, இங்க யூனிவர்சல் செய்து கொண்டிருக்கிறது, ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, என் செயலாவது எதுவும் கிடையாது. நான் செய்கிறேங்கிற தனித்துவமான அபிமானம் வந்து விட்டா மாட்டிக்கிட்டான், அங்க நான்ங்கிற அகங்காரம் வந்துட்டோம். இங்க நான்கிற அகங்காரத்தை நம்ம இழந்து விட்டோம்னா தன்னுடைய தனித்துவமான உடலையும் மனதையும் நம்ம இழந்து விடுகின்றோம். அப்ப இங்க ஒட்டுமொத்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துடுறோம். அப்ப ஹோல் யூனிவர்சல் பிரம்மமாக மாறிடுச்சு, ஏன்னா அதனுடைய ஆற்றல் அது, இந்த யூனிவர்சல் அதனுடைய ஆற்றலாக இருக்கிறதுனால அதனுடைய இயக்கம் இருக்கத்தானே செய்யும். பிரம்மம்ன்றது அதனுடைய நிழல் இருக்கும், அதனுடைய சக்தி இருக்கும், அது இயங்கிட்டு இருக்குது, அதை அந்த இயக்கத்துல அது இயக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த அறிவு என்ன பண்ணுது, தன்னுடைய இயக்கத்தை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறது, சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில தான் இங்க பிரம்ம ஞானி இருக்கிறான், ஜீவன் முக்தன் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதை நல்லா உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஞானியை எதனோடும் சம்பந்தப்படுத்தும் சக்தி எதற்குமே கிடையாது. ஞானியை வந்து எதனோடும் சம்பந்தப்படுத்த முடியாது, அந்த சக்தி எதற்குமே கிடையாது. அவன் எங்கிருந்தாலும் எதனோடும் சம்பந்தப்படாத அசங்கனாகவே இருக்கின்றான். அசங்கன் என்றால் சங்கமிக்காதவன், சங்கமம் என்றால் இணைதன் அர்த்தம். அசங்கன் அப்படின்னா எதிலும் சங்கமிக்காதவன், அப்படிதான் ஞானி இருக்கிறான். ஞானி எதிலும் சங்கமிக்காதவனாக இருக்கின்றான். எல்லா யோகிகளும் ஞான யோக சாதகர்களும் இந்த ஞானத்தை அடைந்து நிலை பெறுவது மிக மிக கடினம். கௌடபாதருடைய காரியை சொல்லுது 39. ஏன் இது வந்து மிக மிக கடினம்னா, ஒவ்வொருத்தருமே தன்னுடைய தனித்த உடலும் தனித்த மனதிலும் அபிமானத்தில் இருக்கின்ற வரை இது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவன் நான் நானுங்கிற அந்த ஈகோவை விடவே மாட்டேங்கிறான். இல்ல, என்னுடைய உடலுங்கிறதுனால தான் பயிற்சியே செய்யறான், என்னுடைய உடலுங்கிறதுனால முயற்சி செய்யறான். அப்ப இதுதான் அவனுடைய ஈகோ. இந்த அகங்காரம் இருக்கின்ற வரைக்கும் அவன் எதை செய்து கொண்டிருந்தாலும் அவன் ஈஸ்வர தன்மைக்குள்ள வரமாட்டான். அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற அவன் என்றுமே ஞானத்தை அடைந்து நிலை பெறுவது மிக மிக கடினம் என்பதாக கௌடபாதர் சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப ஆத்ம ஞானத்தின் சம்பந்தமற்ற நிலையை கண்டு யோகிகள் பயப்படுகிறார்கள் அப்படிங்கிறார். அவர் யார சொல்றாரு? சாதாரண மனிதனை பத்தியே இங்க பேசல. ஆத்ம ஞானத்தின் சம்பந்தமற்ற நிலைன்னா என்ன? அந்த ஆன்ம நிலைக்கு வந்துவிட்ட ஞானிக்கு அசங்கனாக இருக்கிறான் சொல்றோம் இல்லையா, எதிலும் சங்கமிக்காதவனாக இருக்கின்றான் என்று சொல்கிறோம் இல்லையா. அந்த சம்பந்தமற்ற நிலையை கண்டு யோகி பயப்படுகிறான். அந்த பயமற்ற நிலையை தருகின்ற ஞானத்தை கண்டும் பயப்படுகின்றான். ஏன்னா அவனுக்கு அந்த பயமற்ற நிலையை தருகின்ற ஞானம், நீ கிடையாது, நீ உன்னை இழந்து விடு, நீ தனித்துவமா இல்ல, இந்த ஹோல் யூனிவர்சலா நான் இருக்கிறேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறான், பயப்படுறான். அந்த பயமற்ற பிரம்மனிடத்தில் பயத்தை பார்க்கின்றார்கள். காரிகை 39. கௌடபாதருடைய காரிகை, ஒரு யோகியும் ஒரு ஞானி தன்மைக்கு வர்றவன் கூட இதுல பயப்படுகின்றான். ஏன் பயப்படுகின்றான்னா, அந்த தனித்த அபிமானத்திலிருந்து விடுபட முடியாம பயப்படுறான். ஏன்னா நான் என்னை இழந்து விட்டா என்ன ஆயிடுவேன், நான் டம்மி ஆயிடுவனா, மென்டல் ஆயிடுவனா, இப்படியா பல கற்பனை. எல்லாம் மனதனுடைய பிளே தானே, இங்க மைண்டு தானே அத்தனையும் பிளே பண்ணுது. அப்ப இந்த மைண்டனுடைய பிளேவை வந்து நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த மனமற்ற நிலைக்குள்ள நம்ம போய் அந்த அறிவாக மாற முடியும், எதிலும் சங்கமிக்காத அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். ஆனா அந்த பயம் இருக்கின்ற வரையிலும் நம்முடைய அபிமானம் வந்து இந்த உடலையும் மனதையும் பிடித்து கொண்டே இருக்கும், அதிலிருந்து விடுபட முடியாது என்பதை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. காரிகை 39 இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து விடுபட வேண்டியது எப்படிங்கிறது சொல்ல வராரு, அதை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் புரியும். அடுத்தது சொல்றாங்க, ஞான பலனை அடைவதற்கு மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. மேலும் இதை அடைவதற்கு வேறு மார்க்கமும் இல்லை என்று சுட்டி காட்டப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஞான பலனை அடைவதற்கான மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அத்தகைய அந்த நிலையை அடைவதற்கான வேறு மார்க்கமும் கிடையாது என்பது இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையிலே மன தூய்மை, நுண்ணிய மனம், மன ஒருமைப்பாடு ஆகிய இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற மனதில் தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். ஆத்ம ஞானத்தை அடைவதும் அதில் நிலை பெறுவதும் மனதனுடைய கட்டுப்பாட்டை சார்ந்திருக்கிறது. அப்போ இது எல்லா சாதகர்களுக்கும் பொருந்தும். இதில் விதிவிலக்கு என்பது யாருக்கும் கிடையாது. பயமற்ற நிலை, துயரமற்ற நிலை, அடைந்த ஆனந்தத்தில் உறுதியாக இருக்கும் நிலை மற்றும் நிலையான மன அமைதி ஆகியவைகள் அனைத்தும் மனோ நிகிரகத்தினால் அடையப்படுகின்ற பலன்களாகும். காரிகை 40. அப்போ கௌடபாதருடைய காரிகை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஞான பலனை அடைவதற்கான மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது. அந்த மனக்கட்டுப்பாடை அடைவதை தவிர வேறு மார்க்கம் கிடையாது. ஏன்னா மனக்கட்டுப்பாடு இல்லாம மன தூய்மை, நுண்ணிய மனம், ஒருமுகப்பாடுங்கிற நிலைக்குள்ள ஒன்று சேர்ந்திருக்கின்ற அந்த மனதினால் மட்டும்தான் அந்த ஆன்ம ஞானத்தை அடைய முடியும். அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனம், தூய்மையற்ற மனம், அந்த நுண்ணிய தன்மைக்கு பிரபஞ்ச நிலைக்கு வராத மனம், தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மனம், இதெல்லாம் வந்து அந்த ஆன்ம ஞானத்தை அடைய முடியவே முடியாது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட மனோ நிகிரகத்தை அடைய முக்கிய நிபந்தனைகள் சொல்லப்படுகின்றது. அது என்னவென்றால், விடாமுயற்சியினால் மட்டுமே அதை அடைய முடியும். அப்ப இங்க நமக்கு அந்த விடாமுயற்சி, அந்த தன்னம்பிக்கை, அந்த இதெல்லாம் அவசியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து அந்த தூய அறிவாக இருக்கிறேங்கிறத பாடத்திட்டத்தின் வாயிலாக உணர்ந்து கொண்டாலும் கூட அந்த நிலையில் நான் தொடர்ந்து நிற்பதற்கான விடாமுயற்சியும் என்னிடத்துல இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அதுல நான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா ஒரு கதை கேட்கிற மாதிரி இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பாடங்கள் அப்படித்தான் நான் படிக்கிறோம். அன்றைக்கு அந்த பாடம் ஞாபகம் இருக்கும், இன்றைக்கு கேட்ட ஞாபகம் இருக்காது. அது அன்றைக்கு தேவையின் படிச்சோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த பாடத்திட்டங்களும் அப்போதைக்கு வந்து படிச்சுட்டு அப்புறம் அடுத்த விஷயம் நம்ம வேற விவகாரத்துக்குள்ள போய் மறந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடிய நிலை இங்க வந்து செட் ஆகாதுங்கிறத சொல்லி காட்டி மனோ நிகரத்துக்கு அடைய வேண்டிய நிபந்தனை என்னன்னா, தொடர்ந்து இதை விடாமுயற்சியில் நம்ம இருக்க வேண்டும், இந்த விஷயத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சி நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த முயற்சியில் அடையும் பலன் இறுதியில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி முயற்சி எடுக்கும்போது அதனுடைய பலன் வந்து உடனே கிடைச்சிடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப இறுதியில் தான் கிடைக்கும். எனவே மனம் தளராமல் இடையில் விட்டு விடாமல் தொடர்ந்து பலன் அடையும் வரை முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்விதம் கடல் அலைகள் தன்னுடைய முட்டைகளை எடுத்துச் சென்று விட்டதாக நினைத்த ஒரு பறவை தன்னுடைய அழகால் துளி துளியாக கடல் நீரை கொண்டு வந்து நிலத்தில் விட்டு கடல் நீரை வற்றச் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதோ, முட்டைகளை வெளியே எடுப்பதற்கான முயற்சியில் மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்கின்றதோ, அதுபோல இடைவிடாத முயற்சியினால் மனக்கட்டுப்பாட்டை அடைய முடியும். காரிகை 41. இப்ப இந்த கௌடபாத காரிகை 41 ஒரு அவமானம் காட்டுறாரு. என்ன அவமானம் காட்டுறாருன்னா, இந்த பறவையினுடைய முட்டைகளை வந்து பாதுகாத்து வச்சிருந்தது கடற்கரை ஓரத்துல. திடீர்னு கடல் அலை என்ன பண்ணுது, அந்த முட்டைகளை கடல் தண்ணிக்குள்ள கொண்டு போயிடுச்சு. கொண்டு போன உடனே இந்த பறவை பதட்டம் ஆயிடுச்சு, தன்னுடைய குழந்தைகளை முட்டைகளை தூக்கிட்டு போயிடுச்சு இந்த கடல். அப்ப நான் உடனடியா என்னுடைய குழந்தை அந்த முட்டையை நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மை உணர்வு என்ன பண்ணுது, அந்த கடல் தண்ணியை போய் தன்னுடைய அழகுல மொண்டுகிட்டு வந்து துளி துளியா கொண்டு வெளியே கொட்டுது, மணல் பரப்புல கொண்டு வந்து கொட்டுது. ஆனா விடாமுயற்சியா செய்து அந்த கடல் தண்ணியை அந்த அழகுல எடுத்து அதை வற்ற வைக்க முடியுமா, அந்த கடல் நீரை யோசனை பண்ணி பாருங்க. அந்த பறவையினுடைய அழகுல கடல் தண்ணியை மொண்டு மொண்டு கொண்டு வந்து ஊத்தி என்னைக்கு அந்த கடல் தண்ணியை வற்ற வைத்து அந்த கடலுக்குள்ள போன முட்டையை அது போய் எடுக்க போகுது, அது முயற்சி பண்ணா முடியாதுன்னு அது தெரியல. ஆனா விடாமுயற்சியை கடைபிடிக்குது. காரணம், அந்த முட்டையை எழுதி எடுக்கணுங்கிற ஒரு தீவிர முயற்சி. அந்த முயற்சி இந்த மாதிரி பாதையில் இருக்க வேண்டும் என்பதாக இங்க சுட்டி காட்டப்படுது. ஏன்னா அந்த முட்டையின் மேல வைத்திருக்கின்ற அபிமானம் இருக்குல்ல அந்த பறவைக்கு, அதனால அந்த முட்டையை அதை வெளியே பார்க்கணுங்கிறதுனால அந்த மாதிரி கடல் தண்ணியே வத்த வைக்கிற முயற்சி அது மேற்கொள்ளுது. அது ஒரு அஜ்ஞான நிலையில் அது செய்து கொண்டிருக்குது. ஆனா இங்க ஞான நிலைக்கு வர வேண்டிய சாதகர்கள் இந்த பாதையில் அதற்கான தீவிர முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு இந்த உதாரணம் சுட்டி காட்டப்படுகிறது, காரிகை 41. அப்ப மனதை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கும் தியானத்திற்கு தடையாக வருபவைகளை நீக்குவதை நாம் விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். யோக சாஸ்திரத்தில் அதற்கு 4 வகையான தடைகள் கூறப்பட்டிருக்கின்றது. அது என்னன்னு பார்த்துடலாம். மனக்கட்டுப்பாட்டுக்கு உண்டான முயற்சிக்கும் தியானத்திற்கும் நம்ம இடத்துல திருப்பி ஒரு 4 தடைகள் இருப்பதாக பதஞ்சலி யோக சூத்திரம் சுட்டி காட்டுது. அதுல என்னென்ன அப்படின்னா, விட்சேபம், லயம், கசாயம், ரசாஸ்வாதகா அப்படிங்கிற 4 தடைகள். அது என்ன, விட்சேபம்னா என்ன, விட்சேபம்னா மனசஞ்சலம். அதாவது நாம் எதை மறக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதுதான் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டிருக்கும். 2 விதத்தில் இந்த விட்சேபம் வரும். அவைகள் காமக்ருதகா, போகக்ருதகா ஆகிய 2 நிலைகளிலே இந்த விட்சேபம், அதாவது மனசஞ்சலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதாக பதஞ்சலி யோக சூத்திரத்தையும் இங்கு மேற்கோள் காட்டுகிறார். அப்ப அதுல காமக்ருதகான்னா என்னன்னா, காமத்தினால் வரும் விட்சேபம். காமம்னா இங்க ஆசை, ஆசையினால் வருகின்ற விட்சேபம். அதாவது ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு முன்னாலேயே அதன் மீது இருக்கும் ஆசை மனதை அலைக்கழிக்கின்றது. இதுதான் காமக்ருதகா என்கின்ற ஒரு விட்சேப முறை. இன்னொன்னு போகக்ருதகா, நாம் அனுபவித்ததையே சிந்தித்துக் கொண்டிருத்தல் வாசனா ரூபமாக இருந்து கொண்டு மனதை அலைக்கழிக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனுபவமாக்கி அதை ஆனந்தம் அடைகிறோம், அந்த ஆனந்தத்தை மீண்டும் மீண்டும் அடைய வேண்டும் என்பதாக மனசு திருப்பி திருப்பி அந்த விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கும், அந்த வாசனைகளிலேயே மனம் போய்கொண்டிருக்கும். அதுதான் அந்த மனதை அலைக்கழிக்கக்கூடிய காரியமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த விட்சேபம் என்கிற மனசஞ்சலம் நம்ம இடத்துல இருக்கின்ற வரைக்கும் நாம் இந்த ஆன்ம ஞானத்தை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அது பார்க்கப்படுகிறது. ஏன் வந்து இந்த மனதை பற்றி இங்க பேசும்போது நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தை அவர் மேற்கோள் காட்டுறாருன்னா, பதஞ்சலி யோக சூத்திரமே மனதை பற்றி தான் பேசுது. பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து மனதனுடைய அஜ்ஞானத்தை நீக்குவதற்கான சித்த விருத்தி நிரோதகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. சித்தத்தில் விருத்திகள் இல்லாத நிலையைத்தான் இங்க பிரதான சூத்திரமாக முன்வைத்து சொல்லுது பதஞ்சலி யோக சூத்திரம். பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய மிக முக்கிய சூத்திரமே சித்த விருத்தி நிரோதகா, சித்தத்தில் விருத்திகள் இல்லாத நிலை அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச வருது. அப்ப அதனால அதை இங்க எடுத்து சுட்டி காட்டுறார். விக்ஷேபம் என்ற ஒரு நிலை வந்து நம்முடைய மன சஞ்சலம் வந்து அந்த ஆன்ம நிலையை அடைவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதாக ஒரு தடையை சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவது லயம். இப்ப லயம்ங்கிற விஷயத்துல இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த மனம் லயம் அடையக்கூடிய நிலை வந்து இரண்டு நிலைகள் இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு வந்து ஆழ்ந்த உறக்க நிலையில மனசு லயம் ஆயிடும், இன்னொன்னு வந்து இந்த விழிப்பு நிலையில நம்ம ஆன்ம ஞானத்தை அடைவதனால மனம் லயமாகும். ஏன்னா மனம் லயமாகிறது என்ன, புரிதல் வந்து விடுச்சுன்னா மனம் அலைப்பாயாது, அவ்வளவுதான் புரிஞ்சுச்சு. அந்த தூய அறிவினால இதெல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற புரிதல் வந்த உடனே இங்கு தன் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே அப்படின்னு சொல்லி இந்த மனசு தன்னை இழந்து விடுகின்ற நிலைதான் மனோலயம் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த நிலைக்கு மனோலயம் விழிப்பு நிலையில வரணும் இல்லையா, அதுக்கு என்ன வரணும், மனதுக்கு புரிதல் வரணும். மனதுக்கு புரிதல் வராம எப்படி மனம் லயம் ஆகும், அப்ப அது இன்னும் எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்க ஆசைப்படும், அதான மனதனுடைய இயல்பு. அப்ப அதனால நீங்க லயம்ங்கிற விஷயத்தை வந்து தடையாக ஏன் சொல்றாருன்னா, இங்க மனம் வந்து உறக்கத்தில் ஒடுங்குவது ஒரு தடைன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, சோம்பல் உறக்கம் விருப்பமற்ற நிலை, சோம்பலினாலும் உறக்கத்தினாலும் மனம் அமைதி அடைந்து விடும். இந்த நிலையை வந்து மனோலயம் நினைத்துக் கொள்கிறார்கள் நிறைய பேர். இப்ப நிறைய பேர் மனோலயம்ங்கிறது எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம நல்லா தூங்கிட்டே இருக்கிறோம் அப்படியே மனசு அமைதியா இருக்குது இதுவே போதும், இந்த அமைதியிலே ஆனந்தம் இருக்குது அப்படி நினைச்சுக்கிட்டு அதிகமாக அந்த சோம்பல் தன்மையினால உறக்கத்தன்மைக்கு போயிடுறாங்க. அது வந்து மனோலயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா தியானம் பண்றேன்ட்டு போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே தியானத்தை தூங்குறவங்க இருக்காங்கல்ல, நல்லா தூங்கின உடனே அந்த தூக்கத்துல விழிச்ச உடனே ஆஹா ஆனந்தமா இருந்தது இன்னைக்குதான் அமைதியா இருந்தது அப்படிங்காங்க. என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, என்னையே அறியாம அப்படியே தூங்கிட்டேன், அதான் ஆனந்தமா இருக்குது தியானமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதான் எங்க சுட்டி காட்டுறாரு, சோம்பல் உறக்கம் விருப்பமற்ற நிலை, சோம்பலினாலும் உறக்கத்தினாலும் மனம் அமைதி அடைந்து விடும். இதையும் விடாமுயற்சியுடன் சரியான வழியில் முயற்சி செய்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இதையே நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த தடைகளை நீக்கிக்கணும். லயமாகக்கூடிய விஷயங்கள் வந்து சோம்பலினாலையும் உறக்கத்தினாலும் வரக்கூடாது மனதுக்கு. அப்ப எவ்விதம் ஆசையானது நம்முடைய துயரத்திற்கு காரணமாக இருக்கின்றதோ அவ்விதம் இத்தகைய லயம் என்பதும் துயரத்திற்கு காரணமாகின்றதுன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு வந்து துயரம் வருவதற்கு எப்படி ஆசை ஒரு காரணமோ, அது போல இங்க மனம் வந்து இந்த உறக்கத்திலையும் தேவையற்ற சோம்பலினாலையும் லயமாகுது இல்லையா, அது கூட ஒரு துன்பத்திற்கு காரணமாகத்தான் இருக்கிறது. அதனால நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது, அதுவும் ஒரு தடை என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதாவது சொல்ல போகின்ற விஷயத்தை சரியான முயற்சியுடன் செய்து காமத்தினாலும் போகத்தினாலும் விச்சேகம் அடைந்த மனதை கட்டுப்படுத்தி அமைதி அடைய செய்ய வேண்டும். காரிகை 42. அப்ப 42வது பகுதியில இதை பத்தி பேசுறார். பதஞ்சலி யோக சூத்திரத்தை எல்லாம் மேற்கோள் காட்டுறார். ஏன்னா அவருக்கு முன்னாடியே பதஞ்சலி யோக சூத்திரம் வந்துடுச்சு. கௌடபாதருடைய காரிகை எழுதப்படுவதற்கு முன்னாடியே பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றி அவரே படித்து அதனுடைய கருத்துக்களை மேற்கோள் சொல்றார். அப்ப அதை பார்க்கும்போதுதான் அவர் என்ன சொல்ல வர்றார், அந்த சொல்ல போகின்ற விஷயத்தை சரியான முயற்சியுடன் செய்து ஆசையினாலும் அந்த ஆசையின் விளைவாக உண்டாகின்ற போகத்தினாலும் மேலும் இந்த மன சஞ்சலத்தையும் நீக்கக்கூடிய மனதை கட்டுப்படுத்தி அமைதி அடைய செய்ய வேண்டும் என்பதாக இங்க காரிகை 42 சுட்டி காட்டுகின்றார். அப்ப இதில் விக்ஷேபம் என்ற தடையை நீக்குவதற்கான வழி சொல்லப்பட்டு விட்டது, அதற்கு வைராக்கியமும் ஞானமும் வழிகளாக பார்க்கப்படுகின்றன. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்க, மன சஞ்சலத்தை நீக்குவதற்கான பாதை என்னன்னா விடாமுயற்சியும் வைராக்கியம் அதாவது பற்றற்ற நிலையும் ஞானமும் தான் வழிகளாக பார்க்கப்படுது. உலகத்தில் உள்ள பொருட்களின் மீது உள்ள பற்று உலகத்தில் உள்ள அனைத்தும் துயரத்தை கொடுக்கக்கூடியது என்பதை திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க வேண்டும். இன்று சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருளே வேறொரு காலத்தில் துக்கத்தை கொடுக்கலாம், எனவே எந்த பொருளுக்கும் நிரந்தரமாக சுகத்தை கொடுக்கும் சக்தி கிடையாது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பொருட்களில் நிலையற்ற தன்மையையும் நினைத்து பார்க்க வேண்டும். சுகத்தை கொடுக்கின்ற பொருட்களுக்கு அடிமையாகி விடுவோம், நம்முடைய சுதந்திரத்தை அவைகள் பறித்துவிடும். அவைகளை எந்த அளவுக்கு அனுபவிக்கின்றோமோ அதே அளவுக்கு அவைகள் துயரத்தையும் கொடுத்துவிட நேரிடும். ஆசைப்படுகின்ற விஷயத்திலிருந்தும் அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திலிருந்தும் ஆசையினால் தூண்டப்பட்டு அனுபவிக்க நினைக்கும் விஷயத்திலிருந்தும் நம்மை நீக்கிக் கொள்ள வேண்டும். எந்த பொருள் மீது நமக்கு பற்று இல்லையோ அதிலிருந்து நமக்கு எந்த துயரமும் வரவே வராது. அப்ப வைராக்கியத்தை அடைந்தாலும் மனது விட்சேபத்தை அடையலாம். ஏன்னா அந்த பற்றற்ற தன்மைக்குள்ள நம்ம வந்துட்டாலும் கூட மனதனுடைய சஞ்சலங்கள் நீங்கிவிடும் என்று சொல்ல முடியாது, அப்பவும் விட்சேபத்தை அடையலாம். இதை நீக்குவதற்கு ஞான அபியாசத்தினால் பார்க்கும் எல்லாமே ஈஸ்வர சுரூபம், பிரம்மஸ்வரூபம் என்று நினைத்து பழக வேண்டும். இதனால் மனதினால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்து பொய்யாக தோன்றிக் கொண்டிருக்கும் உலகத்தை உண்மையானதாக பார்க்க மாட்டோம் என்பதாக காரிகை 43 சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இங்க காரிகை 43 அவர் சொல்ல வருகின்ற என்னம்னா, வைராக்கியம் என்ற பற்றற்ற நிலையை வந்து மனம் அடைந்து விட்டாலும் கூட சஞ்சலங்கள் இல்லாம இருக்கணும். மனசு வந்து சஞ்சலத்துக்கு உட்படக்கூடாது. சஞ்சலம் இல்லாத மனசுதான் அந்த ஞான நிலைக்குள்ள போக முடியும். அப்ப அதை நீக்குவதற்கு அந்த ஞானத்திலே நாம நிலையாக நின்று இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், எல்லாமே ஈஸ்வர சுரூபமாக பார்க்க வேண்டும், அந்த பிரம்மஸ்வரூபமாக நினைத்து பழக வேண்டும். அதைதான் நான் இதுக்கு முன்னாடி பாயிண்டா எடுத்து சொன்னேன். என்ன சொன்னேன், ஒரு ஜீவன் முக்தன் தன்னை அந்த ஆன்ம ஞானியாக அந்த அறிவாக தூய அறிவாக சுயம்பிரகாச அறிவாக உணர்ந்த பிறகு இந்த உலகம் வந்து அவனுக்கு எப்படி தெரியும்னா ஈஸ்வர தன்மையில தெரியும், எல்லாமே ஈஸ்வரனாக தெரியும். அப்ப இங்க அவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை, அந்த தூய அறிவுக்கு வேறாக எதுவுமே இல்லை என்பதனால அந்த ஈஸ்வர தன்மை என்பது என்னுடைய சக்தி என்பதாக அதை பார்த்து கொண்டிருப்பான், சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பான். அதனால இந்த உலகத்துல பாதிக்கப்பட மாட்டான், இங்க வருகின்ற சுக துக்கங்கள்ல பாதிக்கப்பட மாட்டான். ஏன்னா அது அதனுடைய இயக்கத்துல அது இயங்கிட்டு இருக்க, அதனுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கட்டும், இது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் நல்லா தெளிவா இருப்பான். அதுல வருகின்ற சுக துக்கங்களாலும் பாதிக்கப்பட மாட்டான். ஏன் பாதிக்கப்பட மாட்டான்னா, தனித்த உடல் அபிமானம் இல்லை. இப்ப இந்த ஈஸ்வர உலகமாக பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயத்துல அவனுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஐயோ அவனுக்கு பாதிப்பு வந்துடுச்சுன்னு பதறமாட்டான். ஏன் பதறமாட்டானா, அவன் அந்த உடல்லயே இல்லை, தன்னுடைய உடலை அவன் அபிமானிப்பதில்லை. அப்ப அதனால இந்த உலகத்துல எத்தனையோ உடம்பு பாதிக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது, சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்துல நம்ம பொதுப்படியா பார்த்தோம்னா எத்தனையோ பேர் சுக துக்கங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப அந்த சுக துக்கங்கள்ன்ற இருமைகள் வந்து இந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்கத்தான் செய்யும் என்ற புரிதல் வந்து விட்டவன் அதை இயல்பாக ஏற்றுக்கொள்வானே தவிர அதை மாறுபடுத்தவோ வேறுபடுத்தவோ விரும்ப மாட்டான். அதனால வேடிக்கை பார்க்கின்ற சாட்சியாக இருப்பான். அவனுக்கு தன்னுடைய உடலில் வருகின்ற பிரச்சனைகள், அதாவது தனக்கு ஒருத்தர் உண்டாகுகின்ற பிரச்சனைகளையும் நினைத்து வருத்தப்பட மாட்டான். அதே மாதிரி தன்னுடைய உடலுக்கு வருகின்ற சுகத்தையும் நினைத்து ஆனந்தப்பட மாட்டான். ஏன்னா அவன் தன்னுடைய உடல் என்ற தனித்துவமான அபிமானத்தை இழந்து விட்டான். அதனால இங்கு வருவது போவதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்புறம் உறக்கம் பத்தி சொல்லும் போது, மனம் உறக்கத்தை நாடி செல்லும் போது அதை தடுக்க வேண்டும். மேலும் போதிய உறக்கம் இல்லாத நிலையிலும், அதிக அளவு சாப்பிட்டு விட்டும் உண்ட உணவு செரிக்காத நிலையிலும், அதிகமாக உழைத்து விட்ட பிறகும் மற்றும் விருப்பம் இல்லாமலும் தியானத்தை மேற்கொள்ளக்கூடாது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இந்த தியானம் வந்து செய்யும் போது அப்படியே தூக்கத்துல போயிடுறோம் இல்லையா, அந்த நிலையெல்லாம் வந்து ஒரு தவறான தியானம், அது தியானமே கிடையாது. தியானத்தை பத்தியும் அவர் என்ன சொல்றாருன்னா, தியானம் என்ற நிலையில வந்து மனம் எண்ணங்களை சாட்சியா பார்க்கணுமே தவிர எதையும் சிந்திக்க கூடாது, சிந்திச்சா அது தியானம் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டாலே அதுக்கு பேரு தாரணா, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சிந்தனை பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு தாரணா, எந்த விஷயத்தையும் சிந்திக்காம வருகின்ற எண்ணங்களுக்கு சாட்சியாக நின்றீங்கன்னா அதுக்கு பேர் தியானம். அதுதான் புரிந்துக்கணும், அந்த தியானம் தான் இங்க செய்ய சொல்றாங்க மகான்கள் எல்லாம். அப்ப மனமானது வாசனா ரூபமாக இருக்கும், ராக தேசத்துடன் சம்பந்தப்பட்டு ஒரு விதமான மந்த நிலைக்கு வந்திருக்கும் போது விட்சேபமும் லயமும் அங்கு இருக்காது. ஆனால் எதையும் செய்ய விருப்பம் இல்லாமல் மந்தமாக இருக்கும். எதனால் மனம் இப்படி இருக்கின்றது என்பதை நம்மால் அறிய முடியாது. இந்த நிலைக்கு பேர் தான் கஷாயம் என்பதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவதா ஒரு நிலை சொன்னார்களா, விட்சேபம் லயம் கஷாயம், அப்புறம் ரசா ஆஸ்வாதகா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுல கஷாயத்தை பத்தி சொல்றாரு. கஷாயம்ங்கிறது என்னன்னா, இந்த மனமானது தியானம் பண்ண போய் உக்காந்துக்கிட்டு அங்க வந்து இந்த மன சஞ்சலமும் கிடையாது, லயமும் இருக்காது, ஒரு இடத்துல போய் மனசு ஒடுங்கவும் செய்யாது, அதே சமயம் சஞ்சலம் இருக்காது, ஆனா எதையும் செய்ய விருப்பம் இல்லாம அப்படியே மந்தமா இருக்கும். ஆனா அதை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ நான் தியானத்துக்குள்ள வெற்றி அடைந்துட்டேன், நான் அமைதிக்கு வந்துட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. அது கஷாயம் என்று சொல்லப்படுகிறது. எப்படின்னா, இந்த நிலையையே சமாதி அல்லது சரியான தியானம் என்பதாக தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நிலையில் நாம் எதையும் செய்யாமல் மந்தமாக இருப்பதால் இவ்வாறு நினைக்க தோன்றுகின்றது என்று தியானத்தினுடைய அறியாமையை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இந்த நிலையிலிருந்து வெளிவர முடியாது என்றும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இது மாதிரி தவறான தியான பயிற்சி, அதாவது தியானம்னா என்னன்னு தெரியாம போய் அப்படியே அமைதியா நான் உட்காந்து தியானம் பண்றேன்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தன்னை மறந்து இருக்கிற நிலையில தன்னை மறந்து தூங்குவதோ அல்லது எண்ணங்களற்ற விட்சேபம் இல்லாத நிலையில் இருந்து கொண்டு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறதெல்லாம் தியானமாக பார்க்கப்படுகிறது, அதெல்லாம் இங்க தியானம் கிடையாது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனமானது விடுதலை அடையாது, புரிதல் இல்லாததுனால விடுதலை அடையாது. அப்ப அந்த நிலையிலிருந்து மனமானது வெளிவரும் வரை பொறுமையாக இருந்து கொண்டு தான் சாட்சியாக அந்த எண்ணங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்ப இந்த தடைகளில் இருந்து விடுபட்டு மனம் அமைதி அடைந்தால் அந்த நிலையில் நாம் உறுதியாக இருந்து பழக வேண்டும். இது காரிகை 44. அடுத்தது கடைசியா ஒண்ணு சொல்றாரு, ரசா ஆஸ்வாதகா. நான்காவது தடையான ரசா ஆஸ்வாதகா, அதாவது சுகத்தை அனுபவிக்கின்ற தடை. அது எப்படின்னா, இப்ப தியானத்தில் கிடைக்கும் சுகத்தையே உண்மையான அமைதி சுகம் என்பதாக மனம் கருதி கொள்கிறது. இந்த ரச ஆஸ்வாதகா தான் பெரும்பாலும் நிறைய பேர் தியானம் பண்ணும்போது அடையிறாங்க. ரச ஆஸ்வாதகான்னா என்னன்னா, இது நான்காவது தடை. அதாவது மனமானது சுகத்தை அனுபவிக்குது அந்த தியானத்துல. தியானத்துல ஒரு சுகம் இருக்குது, அதுதான ஒரு ஆனந்த நிலையில் போய் அமைதியா உட்காந்துக்குது. அந்த உண்மையான அமைதி சுகம் என்பதாக அதை கருதி கொண்டு மனம் சதா அதை அனுபவிப்பதையே இங்கு தடையாக பார்க்கப்படுகிறது. இந்த தடையை மேற்கூறிய தடைகளிலிருந்தும் விடுபட்டவனாக அனுபவிக்க வேண்டும். எப்படின்னா, தியானத்தின் போது வருகின்ற தடைகளை எல்லாம் நீக்கிய ஒருவனுக்கு நான் பிரம்மம் என்ற அறிவோடு அமைதியாக இருப்பான். இப்ப உண்மையான நிலை என்னன்னா, அந்த தியானத்தின் போது வருகின்ற தடைகளை கூட நீக்கியவனுக்கு தான் அந்த பிரம்ம அனுபவம் உண்டாகும். இந்த நிலையில் மனம் ஒருமுகப்பட்டு இருக்கும். இதுவே மனதிற்கு அமைதியையும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். இந்த சுகத்தையே உண்மையான ரசம் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இதை மனது அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் அதுவே தியானத்திற்கு தடையாக இருக்கும் என்பதாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. அதாவது இங்கு தியான ரசம் என்ற என்ன சொல்றாருன்னா, மனசு வந்து அந்த அமைதித்தன்மையை, அந்த சுகத்தை, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க தொடங்கி அது ஒரு ஆனந்த ரசமாக பார்க்குது அந்த தியானத்துல. ஆனால் இந்த ஆனந்த ரசத்தை மனசு அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் அதுவே தியானத்திற்கு தடை என்பதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தியானம் என்பது இங்க உண்மையில் என்னன்னா, பிரம்மஸ்வரூபம் பிரம்ம நிஷ்டை, அதுதான் தியானம். பிரம்ம நிஷ்டை தான் இங்க தியானம். அதனால தியான நேரத்தில் வரும் சுகத்தை அனுபவிக்க கூடாது. விவேகத்தினால் அறிவின் துணை கொண்டு இந்த சுகமும் நிலையற்றது, தற்காலிகமானது என்ற அறிவுடன் அந்த சுகத்திலிருந்து விலகி நிற்க வேண்டும், விலகி நிற்க பழக வேண்டும். அமைதியை அடைந்து அசைவற்றிருக்கும் மனமானது வெளியே சென்றால், சஞ்சலம் அடைந்தால் விடாமுயற்சியுடன் சரியான முயற்சியுடன் மீண்டும் ஒருமுகப்படுத்த வேண்டும். இது காரிகை 45. அப்ப இந்த மனதை பற்றி புரிதல், அதாவது மனம் எவ்வளவு விஷயங்களை சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த கௌடபாதருடைய காரிகை மனோ நிரோதக விசாரத்தின் வழியாக விவரிக்கப்படுகிறது. அதனால இந்த புரிதலை நல்லா உள்வாங்கிப்பீங்க. மீண்டும் மீண்டும் இதை கேட்டீங்கன்னா புரியும். அதனால மீண்டும் ரெக்கார்டட் பகுதியை போட்டு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் வந்து நல்லா உள்ள பதியும். அப்ப இங்க என்ன சொல்ல வராரு, இதில் மனதின் அமைதியான சொரூபம் சொல்லப்படுகிறது. எப்பொழுது மனமானது உறங்கவில்லையோ, லயம் என்ற தடையற்ற நிலையில் இருக்கும்போது, கசாய தடையும் நீங்கி இருக்கும் நிலையில், எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் இருக்கும் நிலையில், அமைதியான சுகத்தையும் அனுபவிக்காத நிலையில் இருக்கும்போது, அசைவற்று இருக்கின்ற மனம் தீபத்தின் சுடர் காற்றில்லாத இடத்தில் எவ்வாறு அசைவற்று இருக்குமோ அதுபோல இருக்கும். மனம் எந்த விஷயத்தோடும் சம்பந்தப்படாமல் இருக்கும். அப்பொழுது அந்த மனமானது பிரம்ம ரூபமாகவே இருக்கின்றது. காரிகை 46. அப்ப தன்னிடத்திலே இருத்தல் என்ற நிலையில் அனுபவிக்கும் சுகமே இங்கு மேலானது. இந்த நிலையானது அமைதியானது, துயரமற்றது, அனைத்து துயரங்களும் சென்றுவிட்ட நிலையாகும். இதுவே மோட்ச நிலை என்று அறியப்படுகிறது. அப்ப இங்க தன்னிடத்திலே இருத்தல் என்ற நிலையை அனுபவிக்கும் சுகம் தான் இங்க உண்மையான சுகம். அதாவது நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுயம் பிரகாச சுரூபத்தை அனுபவமாக்கக்கூடிய அந்த நிலையை தான் இங்கு தியானம் என்பதாக பிரம்மானந்தமாக பிரம்ம அனுபவமாக பார்க்கப்படுகிறது. இந்த சுகத்தை வாயால் சொல்ல முடியாது, அதை அனுபவிப்பவர்களால் தான் உணர முடியும். பிறவாத பிரம்ம சுகமானது இந்த நிலை. பிறப்பற்றதும் அறியத்தக்கதுமான பரம்பொருளுடன் வேறுபடாத நிலை, அறிவுமாகவும் அனைத்துமாகவும் உள்ள பரம்பொருளாகவே இருக்கும் நிலை என்று பிரம்மத்தை உணர்ந்த ஞானிகள் விவரிக்கின்றார்கள். காரிகை 47. அப்ப இத்துடன் கௌடபாதாச்சாரியாரின் மனோ நிரோத விசாரம் முடிவடைகின்றது. அப்ப இங்க நம்ம நல்லா இந்த விஷயத்தை உள்ள வாங்கிக்கணும். அதாவது மனோ நிரோத விசாரம் அப்படிங்கிற தலைப்புல கௌடபாதருடைய காரிகையை மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய விளக்க உரையினுடைய அடிப்படையில நாம இதை பார்த்தோம். அப்ப இங்க அவர் சொல்ல வர்ற மிக முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த மனம் வந்து எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஆழமா பாக்குறோம். மேலும் அதே கௌடபாதாச்சாரியர் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் இங்க நமக்கு சுட்டி காட்டினார். அப்ப அப்படி சுட்டி காட்டும் போது அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படை விஷயங்களா பார்க்கும் போது இங்க ஏம நியமம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, யமம் நியமம் பிரத்யாகாரம் தாரணை அப்படியே மேல்நிலைக்கு வரும்போது சமாதிக்கு முந்திய நிலையாக இருக்கின்ற தியானம் என்பது எப்படி இருக்கணும், 7வது நிலையாகிய தியானம், அந்த பிரம்ம சாட்சாத்காரத்திலே தன்னுடைய சொரூபத்திலே நிலைத்திருக்கின்ற நிலைக்கு பெயர் தான் தியானம். அதை விட்டுட்டு நீங்க வேற எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணாலும் அதற்கு பேர் தியானம் கிடையாது, அதுக்கு பேர் வந்து தாரணா. ஏதேனும் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டோ இல்ல ஒரு விஷயத்தை அமைதியா உற்று நோக்கிக்கிட்டோ அல்லது ஒரு தீபத்தை பார்த்துக்கொண்டோ இல்ல வேற ஏதாவது பயிற்சி முறைகளை மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்ததை கடைபிடித்துக் கொண்டோ நீங்க நடைமுறையில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது தாரணா என்ற புரிதலுக்கு வந்து விடுங்கள், அதை தியானம் என்று கருதாதீர்கள். தியானம் என்றால் இங்கு தன்னிலையில் தன்மயமா இருக்கின்ற பிரம்ம சாட்சாத்காரம் தான் இங்கு தியானம். அப்ப அந்த நிலைக்கு போனவன் தான் அடுத்த அட்டாங்க யோகத்தினுடைய இறுதி நிலையாகிய 8வது நிலையாகிய சமாதிங்கிற அந்த ஆதியுடன் சமமாகின்ற நிலையை அடைய முடியும். அப்ப அதுதான் இங்க முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த ஆதியுடன் சமமாதல் சமாதிங்கிறது எந்த அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா, தூய அறிவாகவே தன்னை மாற்றிக்கொண்ட நிலை, நானும் அந்த அறிவும் வேறு வேறு அல்ல, இங்க நான் மனமாக இல்லை, அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறேன் என்ற அந்த உயரிய நிலை, அதுதான் இங்க சமாதி நிலை என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையில இந்த அமிர்த பந்து உபநிஷத்து வந்து இப்ப கடந்த 4 ஸ்லோகங்களின் மூலமாக மனதை பற்றிய நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வைத்தது. அப்ப அந்த புரிதல்ல இப்ப கௌடபாதாச்சாரியனுடைய மனோ நிரோத விசாரத்தின் மூலமாக நம்முடைய தவறுகள் எல்லாம் இங்க சுட்டி காட்டி புரிய வைத்தது. அப்ப இதெல்லாம் நம்ம நடைமுறையில கொண்டு வந்து அனுபவமாக்கி பார்க்கும்போது இங்க உண்மையான ஆன்ம ஞானிக்கு ஜீவன் முக்தனுக்கு செய்யக்கூடிய செயல் ஒன்றும் கிடையாது, இங்க எதையும் அவன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம்பிரகாச நிலையிலே நின்னா போதும், அதுவே அவனுடைய சுரூபம், அவனுடைய நிஷ்டை, அதுதான் பிரம்ம நிஷ்டை என்று பெயர். அதை விடுத்து அவன் வேற எதை செய்து கொண்டிருந்தாலும் அது மனதனுடைய சேஷ்டை, மனதனுடைய பிளே என்பதாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப அதை புரிந்து கொண்டு பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு வருவதற்கான வழிமுறைகள் வந்து இங்க எப்படி சொல்லப்படுகிறதோ அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு அந்த புரிதல் நல்லா வந்துடும். முக்கியமா இங்க வந்து உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, மனதனுடைய அறியாமை நீங்கும் போது அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற புரிதல் அந்த மனதிற்கு வந்துவிடும். அப்ப மனதனுடைய அறியாமை நீங்க வேண்டும் என்றால் என்ன நடக்கணும், மனதன் தன்னிடத்தில் இருக்கின்ற அஜ்ஞான எண்ணங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு நீக்கணும். தன்னுடைய மனம் எப்படிப்பட்ட எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கின்றது, எதையெல்லாம் தவறாக ஏற்றி வைத்துக் கொண்டிருக்குங்கிற புரிதலை நம்ம மனதுக்கு கொடுக்கணும். அந்த புரிதலை தான் இந்த சாஸ்திரம் நமக்கு கொடுக்குது. ஏன்னா வேற யாரும் கொடுக்க முடியும் இல்லை, நமக்கு எது தவறு எது சரி நமக்கு எப்படி புரியும், அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாததை இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இதுதான் சரி இதுதான் தவறு என்பதை அனுபவமான ஞானிகள் ரிஷிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அவர்களுடைய வழிமுறையை நம்ம நடைமுறையில எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, யோகிகளும் ரிஷிகளும் ஞானிகளும் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு அனுபவமாக்கி அவர்களைப் போல நாமளும் வாழ்ந்தா ஆனந்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதாக பார்க்கப்படுகிறது. பிரம்ம ஞானிகள் கூட பயப்படுகிறார்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் கௌடபாதர். ஏன்னா இங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அந்த மனமற்ற நிலை தூய அறிவு நிலைக்கு போயிட்டா நாம எங்க டம்மி ஆயிடுவோமோ சூன்யம் ஆயிடுவோமோ ஒன்றும் இல்லாம போயிடுவோம்னு மனசு பயப்படுது. ஏன்னா மனசு வந்து இந்த விருத்திக்குள்ளே இருந்து பழகிடுச்சு இல்லையா, அது வந்து அந்த அறிவு நிலத்துல கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு தயங்கும். ஏன்னா தன்னை இழந்துடுவேன், நான் தனியா ஆடிக்கிட்டு இருக்கிறதா நான் விரும்பிட்டு இருக்கிறேன், என்ன விடுவிச்சு நீங்க கொண்டு போய் அதோட சேர்த்துட்டீங்கன்னா என்னுடைய தனித்துவம் போயிடுமேங்கிறது மனதனுடைய அங்கலாய்ப்பா பார்க்கப்படுது. அதுதான் எல்லாருக்குமே இருக்கு, மனசு அப்படிதான் எல்லாருடைய மனசு இருக்குது. அப்ப அந்த மனம் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அஜ்ஞான நிலை தான், அறியாமை நிலை தான். அது வந்து இந்த புற விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்ட பரோட்ச ஞான நிலை தான், அபரோட்ச ஞான நிலையாக பார்க்கப்பட முடியாது. ஒரு கேள்வி ஞானம் இதுதான் அப்படின்னு கேள்விப்பட்டு அதை அனுபவமாக்கி அதே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு ஞானம், அதனால பயன் இல்லை இல்லையா. அப்ப இங்க அனுபவம் ஆகணுங்கிறது தான் இங்க விஷயம். சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் அனுபவத்துக்கு வரணும், அனுபவத்துக்கு வராததை நீ எப்படி அதை நம்புறன்னு கேக்குது. அது மாதிரிதான் இப்ப நம்ம கடவுள் வழிபாடு அப்படித்தான் இருக்கு, அனுபவத்துக்கு வரல, ஆனா நம்ம கடவுள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கடவுளை நம்ம பார்க்காமையே கடவுள் இவருதான் கற்பனையில வாழ்றதெல்லாம் வாழ்க்கை. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நான் காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சுவாமி விவேகானந்தருடைய கோட் ஒன்று இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட திடமா அவர் பேசுறாருன்னா அது அனுபவத்துக்கு வரக்கூடிய விஷயமா தான் அவர் பாக்குறாரு. அனுபவத்துக்கு வராத விஷயத்தை பற்றி அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கடவுளை வெளியே பார்த்து தேடி பிடிச்சு அனுபவம் ஆக்க முடியுமான்னா முடியாது. அப்ப கடவுள் அனுபவம் என்பது நம்முள்ள நடக்க வேண்டிய, உள்ள நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம் தானே தவிர புறத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இல்லை. அதை நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இன்றைய வகுப்பு வந்து நேரம் கருதி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அடுத்தது ஸ்லோகம் 5 இருந்து நம்ம நாளைய வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.